அதிகாரம் 5. பிரபஞ்சத்தின் பூகோளம். நாம் கடந்த பாடத்தில் பார்த்த தெய்வீக மீறுதல்கள் எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான காரியம் உண்டு. அவை தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கும் திட்டத்திற்கும் அவரது ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முயற்சிகளுக்கும் எதிரான அசாதாரணமான போராட்டங்கள். தேவனுக்கு விரோதமான இப்போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒரு சங்கடமான நிலையில் உள்ளோம். அதில் தேவர்களும் அடங்கியுள்ளனர். தேவனுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இந்த இமாலய பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முடிவுக்கு கொண்டு வரும். பாபேல் கோபுரம். வேதாம கதைகளில் மிகவும் பிரபலமான ஒன்று பாபேல் கோபுரத்தின் கதை. ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் இதனை வாசிக்கலாம். இருப்பினும் அது பலரால் முறையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டது போல் பெருவெள்ளம் வற்றிய பின்னர் நோவாவின் குடும்பத்திற்கும் கட்டளையிட்டார். மனிதர்கள் மூலமாகவே தேவன் தனது ஆட்சியை பூமி முழுவதும் ஸ்தாபிக்க விரும்பினார். மனிதர்கள் அதை எதிர்த்தனர். அவர்கள் இருதயத்தின் சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. தேவனை காட்டிலும் தங்களை புத்திசாலிகளாக எண்ணினர். அவர்கள் பூமி முழுவதும் சிதறி போகாதபடி வானத்தை எட்டும் ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சித்தனர். ஆதியாகமம் 11:4. அக்கோபுரத்தை கட்டுவதன் மூலம் அவர்கள் மிகவும் பிரபலமாகலாம். ஆனால் அவர்கள் எவ்வாறு சிதறாமல் பாதுகாக்கப்படுவார்கள்? அதற்கான பதில் அக்கோபுரமே. வேத ஆராய்ச்சியாளர்களும் தொல்பொருள் நிபுணர்களும் பாபேல் பகுதியில் வாழ்ந்த பாபிலோனியர்கள் சிகுரட் என்ற வடிவில் கோபுரங்கள் கட்டியதை கண்டறிந்துள்ளனர். எகிப்திய பிரமிட் போன்ற வடிவம் கொண்ட உயரமான கோபுரங்கள் அவை. அக்கோபுரங்களை அவர்கள் கட்டியதின் நோக்கம் மனிதர்கள் அக்கோபுரங்களின் வழியாக ஏறி தேவர்களை சந்திப்பதே. அவர்களது கோயில் வளாகங்களில் அத்தகைய கோபுரங்கள் கட்டப்பட்டன. தேவனது ஆட்சியையும் அவரை குறித்த அறிவையும் உலகம் முழுவதும் பரவ செய்வதற்கு பதிலாக அவர்கள் தேவனை ஒரு இடத்திற்குள் மட்டுப்படுத்த விரும்பினர். அது தேவனுடைய திட்டமல்ல. அதனை தேவன் விரும்பவில்லை. அவர் மீண்டும் தனது ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறுவதை கவனியுங்கள். நாம் இறங்கி போய் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். ஆதியாகமம் 11:7. தேவன் ஒருவர் பேசியதே மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி பாஷையை தாறுமாறாக்கினார். அவர்கள் சிதறி போனார்கள். ஆதியாகமம் 10 கொடுக்கப்பட்ட தேசங்கள் எவ்வாறு உருவாகின என இச்சம்பவம் விவரிக்கின்றது. இது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அறிந்ததே. அவர்கள் அறியாதது என்னவென்று பார்ப்போம். தேவர்களும் அவர்களது தேசங்களும். பாபேல் கோபுரத்தின் கதை ஆதியாகமம் 11 மட்டும் காணப்படவில்லை. அதனை உபாகமம் 32:8-9 வசனங்களில் பின்வருமாறு வாசிக்கின்றோம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். சில வேதாகம மொழிபெயர்ப்புகளில் இஸ்ரவேல் புத்திரர் என்ற இடத்தில் தேவனுடைய புத்திரர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாட்களில் இஸ்ரவேல் இன்னும் தோன்றவில்லை. பாபேலுக்கு பின்னரே தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12. அவ்விடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்ற பதத்தை காட்டிலும் தேவ புத்திரர்கள் என்ற மொழிபெயர்ப்பே உகந்தது. சவக்கடல் அருகில் கண்டெடுக்கப்பட்ட வேதாகம சுருள்களிலும் தேவனுடைய புத்திரர் என்ற பதமே இவ்வசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அம்மொழிபெயர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவன் தேசங்களை பிரித்த போது அதனை தேவ புத்திரர்களுக்கு பிரித்து கொடுத்தார். தனது தெய்வீக ஆலோசனை கூட்டத்தில் வீட்டிருந்த தேவ புத்திரர்களுக்கு பங்காக கொடுத்தார். பிற தேசங்கள் ஏன் பிற தேவர்களை வணங்குகின்றது என்பதற்கான வேதாகமத்தின் விளக்கம் அதுவே. பாபேலின் நாட்கள் வரை தேவன் எல்லா மனிதர்களுடனும் நெருக்கமாக இருக்க விரும்பினார். ஆனால் பாபேலின் முரட்டாட்டத்திற்கு பின் தேவன் தனது ஆலோசனை சங்கத்தில் காணப்பட்ட தேவர்களிடம் தேசங்களை ஆளும் பொறுப்பினை ஒப்படைத்தார். பெருவெள்ளத்திற்கு பின்னரும் தேவன் விரும்பியவாறு ஏதேனை போல் பூமி முழுவதும் மாற்றப்பட வேண்டும் என்ற அவரது திட்டத்தினை மனிதர்கள் நிறைவேற்ற விருப்பம் காட்டவில்லை. அதனால் தேவன் மனித குலத்தை நியாயம் தீர்த்தார். மனித குலத்தை ஜாதிகளாக பிரித்து அவர்கள் தேசங்களை தேவர்களுக்கு பங்காக கொடுத்தார். அப்பொழுது தனக்கென்று தன் பங்காக ஒரு புதிய தேசத்தை தெரிந்து கொண்டார். உபாகமம் 32:9. அவர் தெரிந்து கொண்ட கூட்டம்தான் இஸ்ரவேல். ஆபிரகாமை அழைத்ததின் மூலம் தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். பாபேல் கோபுரம் இடம்பெற்ற அடுத்த அதிகாரத்திலேயே அதனை நாம் வாசிக்கலாம். தேவன் பிற தேசங்களை பங்காக கொடுத்தார் என்பதே பழைய ஏற்பாட்டின் கதையை நகர்த்தி செல்கின்றது. எவ்வாறு? பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் பிற தேசத்தின் தேவர்களுக்கும் அதன் மக்களுக்கும் இடையே நடைபெறும் பிரச்சனைகளே. தேவன் பாபேலின் நாட்களில் தேசங்களை நியாயம் தீர்த்தாலும் அவைகளை கைவிடவில்லை. எனவே தான் அவர் ஆபிரகாமை அழைத்த போது தனது விருப்பத்தை தெளிவுபடுத்தினார். அவர் ஆபிரகாமிடம் கூறியது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். எல்லா தேசங்களையும் தேவன் தனது குடும்பத்தில் மீண்டும் இணைக்க விருப்பமுள்ளவராக ஆபிரகாமை அழைத்தார். இதனை அறிந்த பவுல் அத்தேனை பட்டினத்தை சேர்ந்த சித்தாந்தவாதிகளிடம் பிரசங்கித்தது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் வானத்தின் சர்வ சேனைகளை ஆராதிக்க கூடாது என தேவன் மோசேயின் மூலம் எச்சரித்தார். வானத்தின் சர்வ சேனைகள் என்பது தேவனது ஆலோசனை கூடத்தில் இடம்பெறும் தேவர்களை குறிக்கின்றது. 1 ராஜாக்கள் 22:19. மனிதர்கள் அத்தகைய தேவர்களை சேவியாமல் தன்னை எப்படியாவது அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புவதை அப்போஸ்தலர் 17:26-27 வாசிக்கின்றோம். ஆனால் தேசங்களை பங்காக பெற்றுக்கொண்ட தேவர்கள் தேவனது திட்டத்தை இரண்டு வழிகளில் தடுக்கின்றனர். சங்கீதம் 82:1 தேவனது ஆலோசனை சங்கத்தில் தேவர்கள் இடம்பெறுகிறார்கள் என நாம் வாசித்தோம். சங்கீதம் 82 முழுவதும் வாசிக்கப்படும் வேளையில் அதன் அர்த்தம் தெளிவாகும். தேவனது விருப்பத்திற்கும் நீதிக்கும் மாறாக தேவர்கள் தங்கள் தேசங்களை ஆண்டனர். எனவே தேவன் ஆலோசனை கூட்டம் தொடங்கியவுடன் தேவர்களை பின்வருமாறு கடிந்து கொண்டார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள்? அவர்களது அநீதியை மேலும் சில வசனங்களில் கடிந்து கொண்ட பின் அவர்கள் எவ்வாறு மனிதர்கள் தேவனிடம் திரும்பாதபடி அவர்களை இருளில் வைத்துள்ளனர் என கூறுகிறார். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகின்றது. அந்நிய தேவர்கள் துன்மார்க்கரை ஆதரித்து மனிதர்கள் மெய்யான தேவனை அறியாதவாறு இருளை பரப்பினர். இஸ்ரவேலர் பரிதாபமாக உண்மையான தேவனை தேடாமல் தங்களுக்கு பங்காக பெறாத அந்நிய தேவர்களை வணங்கி காயமடைந்தனர். உபாகமம் 29:26-32:17 வசனங்கள். தேவன் கோபமும் கடினமும் நிறைந்தவராய் அவர்களுக்கு உத்தரவு அருளினார். சங்கீதம் 82:6-7 வசனங்கள். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயத்திற்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். மனிதர்களை வஞ்சித்ததின் விளைவாக தேவர்கள் தாங்கள் சாவாமையை இழந்து மனிதர்கள் போல் மரிப்பார்கள். சங்கீதம் 82:7. இறுதி நாளில் நடைபெறும் நியாய தீர்ப்புகளில் இதுவும் ஒன்று என ஏசாயாவில் வாசிக்கலாம். ஏசாயா 31:1-4 வசனங்கள். சங்கீதம் 82 முடிவில் சங்கீதக்காரன் கடைசி நாளில் தேவன் மீண்டும் தேசங்களை தன் சுதந்திரமாக மீட்பார் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கின்றார். அவர் விரும்பியவாறே புதிய ஏற்பாட்டில் அவரது மீட்பை காணலாம். உபாகமம் 32 காணப்படும் உலக பார்வை. உபாகமம் 32 காணப்படும் உலக பார்வையின்படி பூமியானது 1 எகோவாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு பரிசுத்தமாக அல்லது வேறே தேவர்களின் ராஜ்யமாக காணப்படுகின்றது. இக்கருத்து வேதாகமத்தின் பல பகுதிகளில் தோன்றுகிறது. உதாரணமாக தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்நிய தேசங்கள் தெய்வீக அதிபதிகளால் ஆளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தானியல் 10:13-20:21 வசனங்கள். மற்றொரு உதாரணம், தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்தியரின் ராஜ்யத்தினுள் நுழைந்த போது அவன் உரைத்த வார்த்தைகளில் தென்படுகின்றது. 1 சாமுவேல் 26:19 தாவீது பின்வருமாறு அழுதான், அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்திவிட்டார்களே. தாவீது வேறே தெய்வங்களை சேவிக்கவில்லை, தேவன் எல்லா இடத்திலும் இருப்பவர் என்பதனை மறுக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய பரிசுத்த பூமி, அது தேவனுடைய சுதந்திரம். அதிலிருந்து அவன் வெளியேறிய போது தான் அந்நிய தெய்வத்தின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான். இக்கருத்தை விளக்கும் எனக்கு பிடித்த மற்றொரு பழைய ஏற்பாட்டின் கதை 2 ராஜாக்கள் 5 உள்ளது. சீரிய இராணுவத்தின் படைத்தலைவன் நாகமான், அவன் ஒரு குஷ்டரோகி. எலிசாவின் வாக்குப்படி அவன் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கிய போது அதிசயத்தக்க விதமாய் குணமடைந்தான். அப்பொழுது நாகமான் எலிசாவிடம் கூறியது, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவனில்லை என்பதை அறிந்தேன். 5:15. நாகமான் தன் தேசத்திற்கு திரும்பிய போது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு கழுதையின் மேல் 2 பொதி மண்ணை எடுத்து சென்றான். அவன் எதற்காக மண்ணை எடுத்து செல்ல வேண்டும்? ஏனென்றால் அது இஸ்ரவேலின் தேவனுடையது, அது பரிசுத்தமானது. இச்சிந்தனை ஒரு விபத்தல்ல. இதனை போன்ற சிந்தனை புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. பவுல் தேவனுக்கு எதிரான தெய்வீக சக்திகளை குறைத்து துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் என்று எபேசியர் 1:20-21 வசனங்களிலும், 3:10 6:12, கொலோசியர் 1:16, 2:15 ஆகிய வசனங்களில் பயன்படுத்துகின்றார். இதில் காணப்படும் பொதுவான காரியம் என்ன? அவை அனைத்தும் தேசங்களே ஆளுபவர்களுக்கு பயன்படுத்தப்படும் பதங்கள். கொரிந்து பட்டணத்தின் திருச்சபையில் நிலவிய பிரச்சனைகளுக்கு பதில் அளிக்குமாறு பவுல் 2 நிருபங்களை எழுதினார். தனது முதல் நிருபத்தில் கொரிந்து திருச்சபையில் பாலியல் ரீதியான பாவத்தில் ஈடுபட்டு மனம் திரும்பாமல் வாழ்ந்த நபரை திருச்சபையிலிருந்து நீக்கும்படி அறிவுறுத்தினார். 1 கொரிந்தியர் 5:1-13 அந்நபரை சாத்தானிடம் ஒப்படையுங்கள், 1 கொரிந்தியர் 5:5 என கூறினார். அதன் பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டில் பூமியை குறித்து காணப்பட்ட உலக பார்வையே அதற்கு பதிலளிக்கும் பின்னணி. பழைய ஏற்பாட்டின் இறையலின்படி இஸ்ரவேல் யெகோவாவின் சுதந்திரம். அதுவே இஸ்ரவேலருக்கு அருளப்பட்ட கானான் தேசம். அவரது பிரசன்னம் அப்பூமியை பரிசுத்தமாக்கியது. முதலில் யெகோவாவின் பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் சுற்றித் திரிந்த நாட்களில் அவர்கள் தங்கும் இடத்தின் மையத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அது இஸ்ரவேலர் தங்கின இடத்தை பரிசுத்தமாக்கியது. இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்னர் தேவனது பிரசன்னம் தேவாலயத்தில் தங்கி அத்தேசத்தை தேவனின் வீடாகவும் பரிசுத்தமாகவும் மாற்றியது. அப்பொழுது யெகோவாவின் பிரசன்னம் விசுவாசிகளில் வாசம் செய்கின்றது, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம். அதன் பொருள் கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகள் தேவனின் புதிய ஜனம், புதிய இஸ்ரேல். அதனை பவுல் கலாத்தியர் 3 பின்வருமாறு விளக்குகின்றார். ஆகையால் விசுவாசத்தின் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:7, 26-29 விசுவாசிகளும் அவர்கள் கூடிய இடமும் பரிசுத்தம் உள்ளதானபடியால் அவர்கள் மத்தியில் இருந்து பாவம் நீக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு புறம்பே இருந்த இடங்கள் பரிசுத்தமற்ற பூமியாக கருதப்பட்டது போல் இப்பொழுது இவ்வுலகமும் பரிசுத்தமில்லாத இடம். எனவே தான் விசுவாசிகள் ஐக்கியத்திலிருந்து சாத்தானின் ராஜ்யமாக உலகத்தில் பாவம் செய்து வந்த நபரை விட்டுவிடும்படி பவுல் அறிவுறுத்தினார். திருச்சபையிலிருந்து ஒரு விசுவாசி நீக்கப்படுவது அவனை மீண்டும் பரிசுத்தமற்ற ராஜ்யத்திற்கு அனுப்புவது. அதுவே பாவம் வாசம் செய்யும் இடம். இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? பாபேலுக்கு பின் தேவன் பூமியின் ராஜ்யங்களை நியாயம் தீர்த்தே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் போராட்டத்தின் பின்னணி. அன்று முதல் தேவனது சுதந்திரமான அவரது பிள்ளைகளும் தேவர்கள் சுதந்திரமாக பெற்ற ராஜ்யங்களின் பிள்ளைகளும் இடையே யுத்தம் தொடங்கியது. அத்தகைய யுத்தம் சுவிசேஷத்திற்கான வாய்ப்பினையும் உருவாக்கியது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேவனுடைய சுதந்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனிதர்களை மீட்க மறித்ததில் உள்ள நற்செய்தி என்னவென்றால், இனி யூதர்கள் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளே. இயேசுவின் சீஷர்கள் உலகத்தினுள் செல்லும் போது சாத்தானின் ராஜ்யம் தேவனுடைய எல்லையாக மறுரூபமாக்கப்படுகின்றது. தேவனுடைய ராஜ்யம் பெருகி மீண்டும் தேசங்கள் அவரது ஆளுகைக்குள் கொண்டு வரப்படுகின்றது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இந்த பூமி நம் வீடல்ல, நம் பிரபஞ்சத்தை இருள் சூழ்ந்துள்ளது. அவிசுவாசிகள் ஆவிக்குரிய வல்லமைகளின் அதிகாரத்தின் பிடியில் பிணை கைதிகளாக உள்ளனர். அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு இயேசுவின் சுவிசேஷம் அவர்கள் மத்தியில் அறிவிக்கப்படுவது அவசியம். மறந்து விடாதீர்கள், சுவிசேஷமே நம் ஆயுதம். துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் நேரடியாக கடிந்து கொள்ளும் அதிகாரம் நமக்கு அருளப்படவில்லை. ஆனால் தேவனுடைய சுவிசேஷத்தை உத்தமமாய் அறிவிப்பதனால் அவற்றின் ஆளுகையை நாம் விரட்டலாம். பின்வரும் அத்தியாயங்களில் நாம் அதனை குறித்து அதிகம் கற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு பாடம், விசுவாசிகள் கூடி வரும் ஒவ்வொரு திருச்சபையும் பரிசுத்த பூமியாக பார்க்கப்பட வேண்டும். கட்டிடத்தின் அளவு, தோற்றம், விசுவாசிகளின் எண்ணிக்கை இவையெல்லாம் தேவன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எங்கே 2 அல்லது 3 நபர்கள் கூடி வருகிறார்களோ அங்கே இயேசு பிரசன்னம் ஆவார். மத்தேயு 18:20 அது பரிசுத்தமான இடம். எல்லா திருச்சபைகளும் சிறிதானாலும் அல்லது பெரிதானாலும் ஆவிக்குரிய யுத்தத்தின் முன்னணியில் உள்ளது. எல்லா திருச்சபையின் கடமையும் ஒன்றே, இருளின் அதிகாரத்தை சுவிசேஷத்தினால் முறியடிப்பது. இருளானது அதை மேற்கொள்ள மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து படிக்கும் போது நாம் மீண்டும் பிரபஞ்சத்தின் பூகோளத்தை குறித்து சிந்திக்கலாம். தற்போது யுத்தத்தின் எல்லைகள் குறிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவோம். பூமியின் தேசங்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு அவரது ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்டுள்ளது. தனது எல்லையை தேவன் நிர்வாகி மனிதர்கள் தேவன் தன் பங்காக மீட்கும் நேரம் இது. அதனை மனிதர்களாகிய நம் மூலமாகவே அவர் செயல்படுத்துகின்றார்.